الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم سرو புகழும் புகழ்ச்சியும் எங்களே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே சொந்தமானது அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்துன் கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்கள் உயிரிலும் மேலான உத்தவநபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அவர்களுடைய தோழர்கள் இன்னும் அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீது என்றென்றும் உண்டாவதா ஜுமாவுடைய கடமையை பெரிதினம் அறித்து அல்லாஹுடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய என் அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதாவது இரவிலும் பகலிலும் தனிமையிலும் கூட்டிலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் தெரிந்தவர்களுக்கு மத்தியிலும் தெரியாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூதரும் எங்களுக்கு எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றார்களோ அவைகளே முடியுமானாலும் எடுத்து நடக்குமாறும் எவைகளை விற்று அவ்விருவரும் எங்களை தடை செய்திருக்கிறார்களோ அனைத்து விதமான விலக்கப்பட்ட ஹராமான காரியங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி தவந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்த அன்மையால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மிகவும் ஒரு சிறந்த ஒரு படைப்பினமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அல்லாஹு தஆலா எங்களை மிகவும் சந்தேகப்படுத்திருக்கின்றான் ஏனைய படைப்பினங்களை விட அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கின்றான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் போதே وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِّمَّنْ خَلَقَ تَفْضِيلًا கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்திருக்கின்றோம் وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ தரையிலும் கடலிலும் கடலிலும் அவர்களை நாங்கள் சுமந்து செல்கிறோம் உண்மையிலே கண்ணியமானவர்களே அம்மனிதர்கள் மாத்திரம் தான் சுமக்கப்பட்டு செல்கிறார்கள் ஏனைய படைப்பினங்கள் அவ்வாறல்ல அவைகள் கடலில் வேண்டும் என்றால் அவைகள் நீந்து செல்ல வேண்டும் தரையில் என்றால் அவர்கள் அவைகள் ஓடித்தான் அல்லது நடந்துதான் செல்ல வேண்டும் ஆனால் மனிதர்களுக்கு தான் கப்பல் என்றும் வாகனங்கள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான் ஏன் மனிதனை அல்லாஹ் ஏனைய படைப்பினங்களை விட கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் அதே போன்று கண்ணியமானவர்களே நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை பார்த்தோம் என்றால் அதுவும் ஒரு சிறந்த உணவுதான் நாங்கள் எந்த உணவை சாப்பிட்டு விட்டு அதை நாங்கள் எதை நாங்கள் கழிவாக வீசுவோமோ அவைகளைத்தான் ஏனைய படைப்பினங்கள் சாப்பிடும் எதை எடுத்துக்கொண்டாலும் பழங்களை எடுத்துக்கொண்டாலும் நல்லவைகளை நாங்கள் சாப்பிடுகின்றோம். கண்ணியமானவர்கள் என்ன குர்ஆன் சொல்லும் பொழுது வரத பிரணாமினப்பாத் மனமானவைகளை நாங்கள் உணவாக கொடுக்கிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களே பஃபர்கள் நாமும் அல்லாஹு தாலா படைத்து ஏனைய படைப்பினங்களை விட அல்லாஹ் சிறந்த படைப்பாக அல்லாஹ் எங்களை படைத்திருக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே இவ்வளவு சிறந்த படைப்பினமாக படைக்கப்பட்ட நாங்கள் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே நன்றி செலுத்துவதென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த நியமத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றானோ அந்த நியமத்துகளை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த கட்டங்களிலிருந்து அவனுக்கு வழிபடுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றானோ அந்த கட்டங்களில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும். கண்ணியமானவர்களே நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உடல் உறுப்புகள் என்ன, எங்களுடைய ஆடைகள், நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் அடைந்த ஒவ்வொன்றும் அல்லாஹ் எங்களுக்கு நியமத்தாக தந்ததுதான். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே பிறக்கும் பொழுதே யாரும் எதையும் கொண்டு வருவது கிடையாது. கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களுக்கு தந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது எந்த நியமத்துகள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கின்றனவோ இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்ததுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்ததுதான். எனவே கண்ணியமானவர்களே எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சுவர்க்கத்துக்கென்று அல்லாஹ் எங்களை படைத்திருக்கின்றான். சுவர்க்கத்தின் பால் அல்லாஹ் எங்களை அழைக்கின்றான். ஒரு அமைதியான நிம்மதியான வீட்டின் பக்கம் அல்லாஹ் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே அந்த வீட்டின் பக்கம் நாங்கள் செல்வதற்கு அல்லாஹ் எங்களை ஆயத்தமாகுவதற்காக வேண்டி சில கஷ்டங்களை சில இடங்களை சில நபர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மன்னிப்பதற்காக சில காலங்களை தருகிறான். அதில் மிக முக்கியமான காலங்களில் நாட்களில் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அந்த நாளில் இன்றைய நாளும் சிறந்த ஒரு நாள் தான். வெள்ளிக்கிழமை தினம் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியான ஒரு நாள். அல்லாஹ் தஆலா அடியார்களை மன்னிக்க கூடிய ஒரு நாள். ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கின்றது ஒரு மனிதன் அதிகாலையில் எழும்பி மிகவும் நேர காலத்துடன் அவர் குதுபாவுக்கு ஜுமாவுக்கு ஆயத்தமாகி அவர் இருக்கக்கூடிய சிறந்த ஆடை உடுத்தி இருக்கக்கூடிய நறுமணங்களை பூசி நடந்தவராக வாகனிக்காமல் நடந்தவராக மஸ்ஜிதுக்கு வந்து மிம்பருக்கு அருகாமையில் அமர்ந்து குதுபாவை கவனமாக கேட்பாரோ அவர் எடுத்து வைத்து வந்த ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மையையும் ஒரு வருடம் அழைத்து தொழுத நன்மையும் அல்லாஹ் கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே அது மட்டுமல்ல காலங்களை மாதங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். ரமலானுடைய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் அடியார்களுக்கு மஃபிரத் கொடுக்க வேண்டும், அடியார்களுக்கு ரஹமத் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் காலங்களை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அதே போன்று இடங்கள் மக்காவில் சுப்ஹானல்லாஹ் ஒரு ரகஅத் தொழுதால் 100,000 ரகஅத் தொழுது நன்மை கிடைக்கும். மதீனாவில் 1 ரகஅத்துக்கு 50,000. கண்ணியமானவர்களே அது போன்று மஸ்ஜிதுகள் இடங்களில் சிறந்தவை. இது போன்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த இடங்களை வைத்திருக்கின்றான் அடியார்களை மன்னிப்பதற்காக. அதே போன்று அல்லாஹ் தஆலா சில நபர்களை வைத்திருக்கின்றான் எங்களை சுவர்க்கவாதிகளாக மாற்றுவதற்காக. அவர்கள் தான் எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய குடும்பம். கண்ணியமானவர்களே நாங்கள் சுவர்க்கம் போவதற்கு வாசல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயையும் தந்தையையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அவர்கள் 2 வாசல்கள். சுவர்க்கம் செல்வதற்கு ஒரு மனிதருக்கு ஒரு தாயும் தந்தையும் அல்லது ஒரு தாயோ அல்லது தந்தையோ பெற்றிருந்தால் அவர் பாக்கியசாலி. கண்ணியமானவர்களே அது மட்டுமல்ல குடும்பம் அவருடைய தாயுடைய சகோதரர்கள் அதே போல தந்தையுடைய சகோதரர்கள் இவருடைய மனைவி இவருடைய குழந்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எவருக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்து அந்த பெண் குழந்தை இரண்டையும் இவர் சரியான அமைப்பில் பாதுகாத்து இவர் திருமணம் முடித்து கொடுக்கிறாரோ அவரும் நானும் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்று தன்னுடைய நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து காட்டினார்கள் என்பதா அறிவித்ததிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று கண்ணியமானவர்களே, அந்த குடும்பங்களில் நாங்கள் மிகவும் மரியாதை செய்வதற்கும், நாங்கள் மிகவும் உபகாரம் செய்வதற்கும், நாங்கள் மிகவும் கண்ணியப்படுத்துவதற்கும் தகுதியானவர்கள் தான் எங்களுடைய பெற்றார்கள், தாயும் தந்தையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சில விடயங்களை சொல்லி தருகிறான். وَقَالَ رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை மாத்திரம், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, உபகாரம் செய்வதற்கு, பெருமை செய்வதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றார்கள் அவர்கள் ஒன்றோ உங்களை சுவர்க்கம் நுழைவிப்பார்கள் அல்லது அதற்கு மாற்றமான இடத்தில் நுழைவிப்பார்கள். நீங்கள் அவர்களை எந்த வாயில்களாக பெற்றுக் கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு தான். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு நாங்கள் தங்கை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய பேச்சுகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ உங்களை வந்தடையும் பொழுது அவர்கள் வயோதிபர்களாக இருக்கிறார்கள், வயசாளிகளாக இருக்கிறார்கள், வயது முடிந்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு நீங்கள் உஃபென்று கூட சொல்ல வேண்டாம். யாரு சொல்வதே, நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு உஃபென்று கூட சொல்ல வேண்டாம். அதைவிட தீ என்ற வார்த்தை கூட அவர்களுக்கு நீங்கள் உபயோகிக்க வேண்டாம். கண்ணியமானவர்களே, அவர் பிரகாசரமாக இருக்கும் போது அல்ல, அவர் வயசாளியாகும் பொழுது ஏன் சொல்கிறான் என்றால், வயதாகும் பொழுது மனிதன் அவனுடைய சுயநலத்தை இழந்து விடுவான், அவனுடைய மரண சக்தி அவன் இழந்து விடுவான். கண்ணியமானவர்களே, சில சிறிய குழந்தைகளுடைய சில தன்மைகள் அவர்களில் உருவாகும், பிரிவாறு தன்மை உருவாகும். கண்ணியமானவர்களே, அப்படி இருக்கும் பொழுதே அவர்களை நாங்கள் மனதை நோகடிக்க கூடாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் அவர்களிடம் மசூரா செய்வோம். பெற்றார்கள் என்றால் எங்களுடைய நலவை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், எங்களுடைய நலவை யோசிக்கக்கூடியவர்கள். ஏதோ ஒரு விடயத்தில் நாங்கள் அவர்களிடம் மசூரா செய்தோம் என்று வெற்றி கொள்வோமே, நான் ஒரு வாகனம் வாங்க போகிறேன், எங்களுடைய தந்தை அழைத்து என்னுடைய வாப்பாவே நான் ஒரு வாகனம் வாங்க போகிறேன் என்று சொன்னால் வாப்பா என்ன சொல்லுவார், வாப்பா என்ன சொல்லுவாரு, அவரே வயசாளி ஆகிட்டாரு. அவர் சொல்லுவார், மகன் நான் மிச்சம் வயசாளி ஆகிட்டேன், எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, நீ வாகனம் வாங்காரு. ஏன் தெரியுமா, மகன் சொல்லுவார், எனக்கு இவ்வளவு இவ்வளவு தேவை இருக்குது, இவ்வளவு இவ்வளவு பிரச்சனை, எனக்கு வாகனம் ஒன்று இருந்தா தான் நல்லம். ஆனா வாப்பு சொல்லுவார், நீ வாகனம் வாங்காத. ஏன் சொல்லுவாரு, நீ எனக்கு பேர் முக்கிடுவாய், எக்ஸிடென்ட் பெரிய பிரச்சனை, நிறைய சிக்கல்கள் வரும், அந்த அந்த அதோட ரெண்டு பேர் வஃபாத் ஆவினாங்க. இதெல்லாம் ஒரு கதைகளை சொல்லி வானம் சொல்லுவாரு. கண்ணியமானவரே, இப்ப நான் என்ன சொல்றது, அதிகமான பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வந்து வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் பாருங்க, வந்து வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் பாருங்க, இதுதான் உங்கள்கிட்ட ஒன்றுமே பேச விருப்பம் இல்லை, எடுத்தா வானம், எடுத்தே வானம் சொல்லுவீங்க, அதுதான் நானே வாங்கி கொள்றேன். கண்ணியமானவர்களே, அப்படி சொல்றதல்ல, கொஞ்சம் விட்டுட்டு பாருங்க, சரி வாப்பா அப்படி செய்யல, இப்படி இப்படி நாள் போக்கல வாப்பு சொல்லுவாரு, மகனை நீங்க வாங்கின வாங்கலையா. கண்ணியமானவர்களே, அவரே வருவாரு. ஏனென்றா சில தன்மைகள் இருக்குது, வயது முதிர்ந்தா அவங்களோட பேச்சுகளை நாங்க முதலாவது கேட்கணும், அவங்களை எதிர்க்க கூடாது, எதிர்த்து அவங்க பிடிவாதம் பிடிச்சிருவாங்க. சில பெற்றார்கள் அப்படி சொல்லுவாங்க, நாங்க சொல்லிட்டோம் நான் வாங்கி தாங்குவேன், சரி பாப்பமே நீ வாங்கி பாரு. கண்ணியமாக அது பெரிய ஒரு பதுவாக மாறிவிடும், வாங்கிட்டு அவர் பெரிய முசீபத்துல சிக்கிக் கொள்ளுவாரு. அப்படி அல்ல, அவர்களுடைய பேச்சுகளுக்கு நாங்கள் மறுவாதி கொடுக்க வேண்டும், அவர்களை நாங்கள் தங்கை செய்ய வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, பெற்றார்கள் செய்த எங்களுக்கு செய்த உபகாரத்துக்கு எங்களுக்கு அவர்களுக்கு எந்த வகையிலும் ஈடு கொடுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, தாய் எங்களுக்கு பால் ஊட்டியிருப்பால் எங்களால் பால் ஊட்ட முடியுமா, தாய் எங்களை பெற்றிருப்பால் எங்களால் அவளை மறுபடியும் பெற முடியுமா, செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, அந்த உபகாரத்துக்கு பெரியார்களிடம் கேட்கப்பட்டது ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கஅபாவின் பக்கம், ஒரு மனிதர் பெரிய ஒரு கூடையை தலையில் சுமந்தவாறே தவாப் செய்து கொண்டிருக்கிறார். கேட்டார்கள், பெரியவரை கூடையில் என்ன சொல்கிறார், என்னுடைய தாய் எனக்காக வேண்டி மிகவும் சிரமப்பட்டால் இப்பொழுது என்னுடைய தாய்க்கு நடக்க முடியாது, அதனால் நான்னுடைய தாயை சுமந்து கொண்டு தவாப் செய்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், நீ எவ்வளவுதான் தவாப் செய்தாலும் உன்னுடைய தாய் நீ வயிற்றில் இருக்கும் பொழுதே உன்னுடைய அசைவின் மூலமாக ஆ என்று ஒரு சத்தம் போட்டால் அந்த சத்தத்துக்கு கூட இது ஈடாகாது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுக்காக வேண்டி எவ்வளவு சிரமப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் அனுபவத்தில் பார்க்கிறோம் இல்லையா, எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் எவ்வளவு அன்பு காட்டுகிறோம். குழந்தை சிறியவனாக இருக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்துவிட்டால் எங்களுக்கு தூக்கம் போகுமா? குழந்தை அழுகிறான் என்றால் நாங்கள் தூங்குவோமா? இதே விடயம் தான் எங்களுடைய பெற்றார்கள் எங்களுக்கு செய்திருப்பார்கள். நாங்கள் அழுதால் அவர்களுக்கு தூக்கம் போகாது, நாங்கள் சாப்பிடவில்லை என்றால் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், நாங்கள் துகையை நாமாக இருந்தால் பல நாட்கள் பட்டினியா அவர்கள் கவலையுடன் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இருந்திருக்கிறார்கள், ஆனால் இப்பொழுது பெரியவர்கள் வீட்டிருப்பார்கள். ஒரு தாயோ தந்தையோ இரவில் எழும்பி, நாங்கள் பஜார் போயிட்டு வந்திருப்போம், நாங்கள் வேலையை முடித்து வந்திருப்போம், டயர்டாக இருக்கும், நாங்கள் வீட்டில தூங்கி கொண்டிருப்போம், ஏதோ ஒரு வீட்டுல சத்தம் கேட்கும், ஏன் இரவுல வயசானிகளுக்கு தூக்கம் போவாங்க, தூக்கம் போறது மிச்சம் குறைவு, அவ என்ன செய்வாங்க, தடமாறுவாங்க, ஆனால் ஏதாவது ஒரு இழுப்பாங்க, மேசை இழுப்பாங்க, ஏதோ ஒரு சத்திப்பான கீழே விழுந்துடும். இவர் எடுத்தெடுப்புக்கு என்ன கேட்கிறே தெரியுமா, அதிகமான விதங்களை நடக்கிறது கண்ணியமான். அதனாலதான் நான் சொல்லுகிறேன், இவர் கேட்கிற கேள்வி விழுந்து படுக்கலாதா, மனிதன் படுக்கிற இல்லையா, இதுக்குதான் நாங்க வெளியே போயிட்டு படுக்கிறது, இதுக்குதான் ஹோட்டல்களுக்கு போறது, இங்க வரையலாது வந்தா உங்களோட முசீபத்து, எப்ப பார்த்தாலும் என்னமாலும் பரபரையை போட்டுக்கொண்டே இருப்பீங்க, வீட்டுல நிம்மதியா படுக்க இயலாது என்று மூஞ்சிக்கு முன்னுக்கு ஏசி போட்டுருவாங்க. தந்தை மகள், இது பிள்ளையா, இது இப்படி பேசுறவரே ஒரு இலட்சியமான ஒரு மகனா, இவரை பெற்றோருக்கு உபகாரம் செய்த ஒரு மகனா கண்ணியமானவர்களே, இவர் என்ன செய்யணும் தெரியுமா, இவர் செய்து இவருடைய தாயோ தந்தையோ சொல்லணும், வாப்ப என்ன உங்களுக்கு தூக்கம் வர்றது இல்லையா, சுடுதடி கொஞ்சம் வச்சு தரட்டுமா, ஒரு பெர்ஃப்யூம் ஊத்தி தரட்டுமா, ஒரு பிளேன் ஊத்தி தரவா, என்ன செய்யணும் பாப்பா, தலையை கொஞ்சம் பிடிச்சுடட்டுமா. என்னையே எத்தனை குழந்தைகள் செய்யறாங்க, எத்தனை குழந்தைகள் செய்யறாங்க, இந்த வாப்போட சேர்ந்து போறது குழந்தைகளுக்கு வெக்கமாக கண்ணியமானது. பெற்றார்கள் எதிர்பார்க்கிறாங்க, இந்த பிள்ளையால எனக்கு பெரிய மனசு கிடைக்கணும், இந்த புள்ள என்னைய பத்தி சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க, பாருங்க என்னோட பெற்றார்கள் எதிலேயே சொல்லுவாங்க, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க, என்ன மகன் என்ன மகன், நாங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம்னு வைங்களே, படிப்புல எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டோம்னு வைங்களே, எங்களுடைய பேரை சொல்லி சொல்லி எல்லா இடங்கள்லையும் சொல்லுவாங்க. ஆனா குழந்தைகள் சொல்றது கிடையாது, குழந்தைகள் பெற்றோர்கள் அப்படி சொல்றது கிடையாது. இவருக்கு அந்தஸ்து கூடும் பொழுதே, இவருக்கு பதவிகள் கூடும் பொழுதே பெற்றோர்கள் அதுல சேர்த்து கொள்ள மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, அவங்கள சேர்த்து கொள்ளணும், அவங்களை அரவணைச்சு கொள்ளணும், அவங்க தான் எங்களுடைய சுவர்க்கம், அவர்கள் தான் எங்களுடைய சுவர்க்கம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் மாவியா ரலி நம்மளுடைய காலத்தில் ஒரு பகுதிக்கு கவர்னராக இருந்தார்கள். இவர்களை அந்த பகுதியில் அவர்களுடைய வீட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்து காணியில் தான் தன்னுடைய தாய்க்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்திருந்தார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய பழக்கம் என்னவென்றால், அவர்கள் வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது, வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது தன்னுடைய தாயை கூப்பிடுவார்கள், யா உம்மதா, யா உம்மதா, அஸ்ஸலாமு அலைக்கி யா உம்மதா, என்னுடைய அருமை தாயை, உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக என்று சொல்லுவார்கள். உடனே அவர்களுடைய தாய் கேட்டினை அகற்றி அவர்கள் சொல்வார்கள், யா புனையர, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் யா புனை, என்னுடைய அருமை மகனே, உனக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று அவர்கள் பதில் சொல்வார்கள். அதற்கு பின்னால் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ரஹிமகில்லா தமா தமா ரப்பைதனி சகீரா, என்னுடைய தாயே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, என்னை சிறிய வயதில் நீங்கள் நன்றாக வளர்த்தீர்கள், இரக்கமாக வளர்த்தீர்கள் என்று தன்னுடைய தாயை பார்த்து சொன்னவுடன் அவர்களுடைய தாய் பதில் சொல்வார்கள், ரஹீமகல்லாஹ் தமா பரத்தரி கபீரா, என்னுடைய மகனே, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக, பெரிய வயதாகியும் நீ எனக்கு உபகாரம் செய்கிறாய், என்னோட நல்ல முறையில் நடந்து கொள்கிறாய் என்று அவர்களுடைய தாய் குழந்தைக்கு பதில் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய எத்தனை பெற்றார்களுக்கும் குழந்தைகளுக்கும் மத்தியில் இப்படி உரையாடல் நடைபெறுகின்றன இல்லை கண்ணியமானவர்களே? ஏதோ உண்டாகிட்டால் நாங்கள் கோபப்படுகிறோம், எங்களுடைய கோபத்தை யாரிடம் காட்டுவதே, பெற்றோரிடம் போகமாக நடப்பதா? கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய கடையில் பிரச்சனையா, எங்களுடைய தொழில் பிரச்சனையா, அதையே கூட பெற்றோரிடம் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அதையே சொன்னால் அவர்கள் யோசிப்பார்கள், மகனுக்கு சரியான பிரச்சனை, மகனு தொழில பிரச்சனை. அந்த யோசனை கூட பெற்றோருக்கு வரக்கூடாது. கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு அவர்களுடன் அன்பாக பண்பாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய துஆக்களை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். பெற்றோருடைய சொன்னார்கள், உங்களுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தம் தந்தையுடைய பொருத்தத்தில் இருக்கிறது. அதே போன்றே தந்தையுடைய அல்லாஹ்வுடைய கோபமும் தந்தையுடைய கோபத்தில் இருக்கின்றது. தந்தையை கோபப்படுத்திட்டு அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியுமா? முடியாது. ஊர் மக்கள் அனைவர்களும் நல்லவர் என்று சொல்வார்கள். பெற்றோரிடம் பகை, குடும்பத்துடன் பகை. எண்ணியமானவர்களே, குடும்பத்துடன் பகைத்துக் கொண்டிருப்பவன் அவருடைய மூதேவித்தன்மை இருக்கும். பெரும் ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து துஆ கேட்கிறார்கள். அதில் ஒருவர் குடும்பத்தை துண்டித்தவர் ஒருவர் இருந்தால் அனைவர்களுடைய துஆக்களுக்கும் விதி அளிக்கப்பட மாட்டாரே. அனைவருடைய துஆக்களும் மறுக்கப்பட்டு போய்விடும். புண்ணியமானது ஏன் அவ்வளவு பெரிய பாவம்? கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்பத்தை அல்லாஹ் அழைப்பான், ரஹ்மை அல்லாஹ் அழைப்பான். அது சொல்லும், யா ரப் இன்னி குனிது இன்னி குதியது யா ரப் இன்னி இன்னி என்று சொல்லிக் கொண்டே போகும். அந்த குடும்பம் சொல்லும், யா அல்லாஹ் நான் துண்டிக்கப்பட்டேன், என்னை எதிர்த்தார்கள், என்னுடன் சண்டை போட்டார்கள், எனக்கு ஏசினார்கள் என்று அந்த குடும்பம் அல்லாஹ்வுடன் முறையிட்டுக் கொண்டே போகும். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், உனக்கு உனக்கு பொறுத்துக் கொள்ள இல்லாதா, நீ பொருந்திக் கொள்கிறாயா? உன்னை யார் துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை நான் துண்டித்து விடுகிறேன். உன்னை யார் சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களை நான் சேர்ந்து வாழ்கிறேன், நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னவுடன் குடும்பம் அமைதி பெறும். எனவே கண்ணியமானவர்களே, குடும்பத்தில் மிக முக்கியமானவர்கள் எங்களுடைய பெற்றார்கள் தான். அவர்கள் எங்களுக்கு சிறு வயதில் செய்த உபகாரங்களை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் சிறிய வயதாக நாங்கள் இருக்கும் பொழுதே எங்களுடன் கோபப்பட மாட்டார்கள். எவ்வளவு அலட்சிகள் கொடுத்திருப்போம், எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருப்போம். கண்ணியமானவர்களே, ஒரு பெரியவர் அவருடைய வரலாறை கூறுகிறார். அவர் சொல்லும் பொழுதே, என்னுடைய மகன் பெரிய வயதான பொழுதே, அவன் வாலிபத்தை அடைந்த பொழுதே நான் அவனை அழைத்துக் கொண்டு என்னுடைய தோட்டத்திற்கு சென்றேன். தோட்டத்திற்கு சென்று, மகனே, அதோ மரத்தில் ஒரு மரத்தில் ஓலையில் ஒரு கருப்பு நிறமாக ஏதோ ஒரு பறவை இருக்கின்றதே மகனே, அது என்ன என்று கேட்டேன். மகன் என்னிடம் சொன்னான், வாப்பா அது காகம் என்று சொன்னான். நான் சற்று நேரம் இருந்து விட்டு மறுபடியும் கேட்டேன், மகனே அதோ கருப்பாக தெரிகிறதே அது என்ன? மகன் என்னிடம் கூறினான், வாப்பா அது காகம். திரும்ப திரும்ப நான் கேட்டேன். 2-3 தடவைகள் கேட்கும் பொழுதே மகன் என்னிடம் கேட்டான், வாப்பா என்ன உங்களுக்கு செங்கடாகிட்டா, உங்களுக்கு காது கேட்குது இல்லையா, எவ்வளவு நேரமா சொல்றேன், அலட்டி கொண்டே இருக்கிறீங்க, அது காக்கான்னு சொல்றேன் தானே என்று மகன் மூஞ்சில பாஞ்சிட்டாரே. உடனே வாப்பா என்ன செய்தாரா, வீட்டுக்கு போய் ஒரு டைரியை கொண்டு வந்து மகனிடம் காட்டினார். மகனே, இதே இடத்தில் நானும் நீயும் இருக்கும் பொழுது நீ சிறியவனாக இருந்தாய், என்னிடம் இதே கேள்வியை நீ 24 தடவைகள் என்னிடம் கேட்டாய், நான் ஒரு தடவையும் கோபிக்கவில்லை. மகனே அது காகம் என்று தான் சொன்னேன். 2-3 தடவைகளில் மகனே உனக்கு கோபம் வந்து விட்டதா என்று கேட்கிறார். கண்ணியமானவர்களே, பெற்றார்கள் என்றால் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் அவர்களிடம் நாங்கள் சென்று அவர்களுக்கு ஏதோ ஒரு ஹதியாக்களை கொடுத்து அவர்களும் உபகாரம் செய்து அவர்களுக்கு வாக்களை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் முசாபா செய்ய வேண்டும். அடிக்கடி போய் அவர்களை பார்த்து விட்டு வர வேண்டும். பெற்றோருக்கு அநியாயம் செய்தோம் என்றால் எந்த சந்தேகம் இல்லை கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு முன்னால் அவர் நிச்சயமாக அனுபவிப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்துக்கு முன்னால் உலகில் வேதனையை மிக அவசரமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதுதான் பெற்றோருக்கு அநியாயம் செய்வதே, பெற்றோர்களுடைய உள்ளங்களை உடைப்பதே. அதே போன்று கண்ணியமானவர்களே, உலகத்திலே நல்ல சீரான வாழ்க்கை வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறார்களோ தூபா லஹு, அவனுக்கு சுபசோபடம் உண்டாவதாக, உலகத்திலும் சந்தோஷமாக வாழுவாரு, செழுமையாக வாழுவாரு, கவலை இல்லாமல் வாழுவாரு, காரணம் என்ன தெரியுமா? இவர் பெற்றோருக்கு உபகாரம் செய்திருக்கிறார், பெற்றோருடன் அழகாக நடந்திருக்கிறார். அதே போன்று குடும்பம் கண்ணியமானவர்களே, எங்களுடைய பெற்றோர் உறவினர்கள், எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள், இவர்கள் தான் எங்களுடைய குடும்பங்கள். அவர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும். துனியாவுடைய அற்ப லாபத்துக்காக வேண்டி துனியாவுடைய இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை, காணி பிரச்சனை, வீடு பிரச்சனை, கடை பிரச்சனை. கண்ணியமானவர்களே, குடும்பம் என்றாலே பெருமதி தெரியாமல் இருக்கிறோம் நாங்கள். சொத்து செல்வம் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு முடிவு செய்திருக்கிறானோ எந்த சந்தேகமும் இல்ல, அது நிச்சயமாக வந்தே தீரும். என்னிடத்து ஒரு பிரச்சனை வந்துச்சு கண்ணியமானவர்களே. குடும்பம் என்று வரும் பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு முடிவு செய்திருந்தால், உங்களுடைய குழந்தைகளுக்கு இதனுடைய சொத்தை முடிவு செய்திருந்தால், கண்ணியமாக நிச்சயமாக அது வந்தே தீரும். எந்த சந்தேகம் இல்ல. எது உங்களுக்கு வந்தடைந்ததோ அது உங்களை விட்டும் தவறி போற ஒன்று அல்ல. உங்களுக்கு எது தவறி போனதோ அது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒன்று அல்ல. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு சேர வேண்டிய ஒன்று, உதாரணமாக வச்சு கொள்ளுவோமே, எங்களுக்கு வர வேண்டிய ஒரு கடை. கண்ணியமானவர்களே, அதை நான் விட்டு கொடுத்தேன், அதை நான் எடுக்கவில்லை. சுலபமாக சந்தோஷமாக அந்த கடை என்னிடம் வந்து சேருக்கேன். அது எனக்கென்று முடிவான சொத்து, எனக்கென்று முடிவாகாத ஒரு சொத்து. நான் முயற்சி செய்கிறேன், கொலைகள் நடக்கும், திருந்துகள் நடக்கும், அநீதங்கள் நடக்கும், குடும்பங்கள் பிரியும். அந்த சொத்து என்னிடம் வந்து சேராது. ஏன்? அது எனக்கு முடிவு செய்யப்பட்ட ஒன்று அல்ல. கண்ணியமானவர்களே, இதை நாங்கள் ஆணித்தரமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமான பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு இந்த துனியாவும் மிக முக்கியமான ஒரு காரணம். சைத்தான் கண்ணியமானவர்களே, சைத்தானுடைய குழப்பங்கள் அதிகமான பேர் நினைத்துக் கொள்வதே, சைத்தான் என்ன செய்வான் என்றால், பாவம் செய்ய தூண்டுவான், விபச்சாரம் செய்ய தூண்டுவான், திருட தூண்டுவான், கொலை செய்ய தூண்டுவான். சைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி குடும்பத்துக்கு மத்தியில் ஒற்றுமையை நீக்குவதே. அவனுக்கு தெரியும், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை உண்டு பண்ணினால் ரெண்டு பேரும் அடித்துக் கொள்வார்கள் என்பது மட்டுமல்ல, அவனுக்கு தெரியும் கணவன் மனைவி பிரச்சனை பட்டால் இவர்களுடைய சந்ததிகளே நாசமாக விடுவார்கள், சிறந்த தீர்மானம் எடுக்க முடியாத மக்கள் இந்த குடும்பத்தில் உருவாகுவார்கள். தாயும் தந்தையும் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை உண்டாகுமா? அந்த குடும்பத்திலே கண்ணியமானவர்களே, நல்ல சீரான திறமையான குழந்தைகள் உருவாக மாட்டார்கள். சைத்தானுக்கு அது தெரியும். சைத்தானுடைய நோக்கம் இருவர்களை பிரித்து வைப்பது அல்ல, ஒரு சமூகத்தை அழிப்பது அவனுடைய நோக்கம். சைத்தான் வருகிறான், குடும்பத்தில் வருவான், தடையின் மூலமாக வருவான், பணத்தின் மூலமாக வருவான். கண்ணியமானவர்களே, மசூரா செய்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். என்னுடைய சகோதரர் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளும் நஷ்டம் அளிக்க போறதில்ல. விட்டு கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிறைய உபகாரம் செய்வான். கியாமத்துடைய நாளையில நிறைய தேவைகள் இருக்கிறது கண்ணியமானவர்களே. உலகத்துடைய வாழ்க்கை அது நோக்கம் அல்ல, உலகத்துடைய இன்பங்கள் அது துன்பம் அல்ல. இந்த கண்ணியமானவர்களே, உலகத்தையே நோக்கமாக வைத்து இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் என்றால் அதுக்கு எதையும் செய்வார்கள், பணம் என்றால் பணம் வேண்டுமா எதையும் செய்வார்கள். மார்க்கம் அதற்கு பின்னால் தான். கண்ணியமானவர்களே, மௌத்து புதுகூறாக வந்துவிடும். எப்படி கரண்ட் போனதோட சொல்லிக் கொண்ட கரண்ட் போகுதே, கரண்ட் போனதோட அடுத்த கட்டம் என்ன செய்வார்கள்? அடுத்த கட்டம் எந்த வேலை செய்து கொண்டிருந்தோமோ அதை நிறுத்திவிட்டு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்குண்டான முயற்சி செய்வார்கள். கண்ணியமானவர்களே, இப்படித்தான் திடீரென்று மௌத்து வந்துவிடும். மௌத்து வந்ததோடு என்ன செய்வார்கள் தெரியுமா? ஆச்சரியமான ஒரு விஷயம் கண்ணியமானவர்களே, சிரிக்க வேண்டுமான விடயம்தான். ஜம்மு பகை என்னுடைய மையத்துக்கும் வரக்கூடாது, என்னுடைய இணையை பார்க்கவும் வரக்கூடாது, எனக்கு என்னுடைய ஜனாதாவை தொழுகைக்கும் நீ வரக்கூடாது என்று சொல்வார்கள். சொல்லிவிட்டு ஒரு கோல் வரும், உங்களுடைய சகோதரன் வஃபாத்தாகிவிட்டார், உங்களுடைய சகோதரி வஃபாத்தாகிவிட்டார் என்றால் ஓடி வருவார்கள். ஏன்? அவ்வாறு தன் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஓடி வருவார்கள், வந்து மன்னிச்சு கொள்ளுங்க, தாத்த என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க, நானும் என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க, கால குறிச்சி சொல்ல சொல்லுவாங்க. என்ன நடக்கும் கண்ணியமானவர்களே? மௌத்தாகித்தார், அதன் பின்னால் தோபாவுடைய வாசல் அவருக்கு மூடிப்பட்டு விட்டது. இதற்கு பின்னால் யாரிடம் மன்னிச்சு கேட்டும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மௌத்துக்கு முன்னால் தான் இவைகளை செய்து கொள்ள வேண்டும்.
என்ன யோசிப்பார்கள் தெரியுமா? நீ என்னுடைய கடை எடுத்தாய், என்னுடைய வீட்டை கபரிகித்தாய் என்று சொல்ல மாட்டார்கள். சொல்வார்கள், நான் என்னுடைய சகோதரன் தான் பாடசாலை சென்றேன், நாங்கள் இருவரும் தான் எங்களுடைய தாய் எங்களுக்கு சாப்பாடு கூட்டி புகுத்தினார்கள். என்னுடைய சகோதரி தான் என்னை மதரசாவுக்கு கூட்டி சென்றால் என்றுதான் சொல்வார்கள் கண்ணியமானவர்களே. அன்றைக்கு நடந்த பிரச்சனை பேச மாட்டார்கள். எவ்வளவோ நாங்கள் நன்றாக நடந்து விட்டோம், எவ்வளவு ஒற்றுமையாக வளர்ந்தோம், ஒரே இடத்தில் பால் குடித்ததின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு உறவை உருவாக்குறான் தெரியுமா? ஒரு தாய், அந்த தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள், இன்னொரு குழந்தை இந்த தாயிடம் வந்து தன்னுடைய இந்த தாயிடம் 5 தடவைகள் மார்பகத்தில் பால் குடிக்கிறார் என்றால் இந்த குழந்தை அந்த தாயுடைய குழந்தைக்கு போல ஆகிவிடுகிறார். அந்த தாயுடைய குழந்தைகளுக்கு ஏற்கனவே அந்த தாயின் மூலமாக பிறந்த குழந்தைக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றதோ அனைத்து சட்டங்களும் இந்த குழந்தைக்கும் வந்துவிடும், அனைத்து மகரங்களும் இந்த குழந்தைக்கு வந்துவிடும் என்றால் கண்ணியமானவர்களே, சகோதரத்துவம் என்பதை எவ்வளவு முக்கியமான அம்சம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். பால் குடிப்பதற்கே அவ்வளவு பெரிய மதிப்புகள் என்றால் ஒன்றாக பிறந்த குழந்தைகள் கண்ணியமானவர்களே எவ்வளவு அன்பாக இருக்க வேண்டுமானவர்கள். இன்று குடும்பங்கள் சீரழிந்தே கண்ணியமானவர்களே பெரியோர் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆபிதாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய வணக்கம் செய்யலாம், நோன்புகள் நோட்டி அழுதழுது கண்ணீர் வடித்து துவா கேட்கலாம். அவருடைய துவா தலைக்கு மேலால் செல்லாரே, ஏன் இவர் குடும்பத்திலே பகையா இருக்கிறார், இவருடைய குடும்பத்தினர் அதிகமான பேர் இவருடன் பகையா இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், குடும்ப தலைவர்கள் கொஞ்சம் வசதியானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் கண்ணியமானவர்களே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அல்லது கிழமைக்கு ஒரு தடவையாவது அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு தடவையாவது எங்களுடைய குடும்பங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். எங்களுடைய குடும்பங்களை எங்களுடைய வீட்டில் அல்லது எங்களுடைய வீடு வசதி இல்லையா, ஒரு வசதியான ஒரு இடத்தை நாங்கள் ஒரு புக் பண்ணி அங்கு குடும்பங்களை ஒன்று சேர்த்து ஒரு சாப்பாடு நாங்கள் கொடுக்க வேண்டும். சாப்பாடு கொடுப்பதற்கு முன்னால் யாரோ ஒருவரை அழைத்து குடும்பத்துடைய பெருமதிகளையும் குடும்பத்துடைய ஒற்றுமையும் பற்றி ஒரு பயான் நிகழ்வுகளை நாங்கள் உண்டாக்கி குடும்பம் வேறு குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு நாங்கள் ஒரு ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். இதனால் என்ன உண்டாகும் என்றால் குடும்பத்துக்கு மத்தியில் உள்ள உறவுகளை நாங்கள் அவ்வுறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே இப்படி குடும்பங்கள்ல யாரெல்லாம் நாங்கள் பகைகளாக இருக்கிறோமோ, நாங்கள் பகைச்சு கொண்டிருக்கிறோமோ கண்ணியமானவர்களே, ஒரு சொற்பமான உலகத்துடைய வாழ்க்கை எது ஒன்றும் வேண்டாம். பகைகளை நாங்கள் இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டும், முசாஃபாக செய்து கொள்ள வேண்டும், குடும்பங்களை சேர்ந்து வாழ வேண்டும், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே ஒரு பெரிய ஒரு தலையங்கம் இதில் அதிகமான காரியங்கள் அடங்கும். கணவன் மனைவி அதே போல குழந்தைகள் எல்லா விடயங்களையும் நாங்கள் கண்ணியமானவர்களே மார்க்கு உளமாக்களை அணுகி இன்னொரு குடும்பத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை நாங்கள் படித்து நாங்கள் அவர்களுடன் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல பக்கத்தில் இருக்காரர்களுடன் எங்களுடைய வியாபாரிகளுடன் இஸ்லாம் கூறும் அமைப்பில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே உபகாரம் யாரு மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவார்களோ ரஹ்மான் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு ரஹ்மான் இரக்கம் காட்டுவார், அல்லாஹ் இரக்கம் காட்டுவார். எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் எங்களுடைய குடும்பங்களுடன் சேர்ந்து வாழ்ந்து பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து அனைவர்களுடன் கொடுக்க வேண்டிய ஆற்றுகளை கொடுத்து அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் இவ்வுலகிலும் அருமையிலும் அறிந்து கொள்ளக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த குற்றம் குறைகளை மறைத்து மன்னித்திருவாயாக, யாருடைய குடும்பத்துக்கு மத்திய ஒற்றுமை உண்டாக்கிடுவாயாக, அல்லா பெற்றோருடைய பொருத்தத்தை உலகிலே அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தினை செல்வாக்கிடுவாயாக, அல்லா முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் உயிர்களின் உடமைகளையும் பாதுகாத்திடுவாயாக, முஸ்லிம்களை சந்தோஷமாக வாழ வைப்பாயாக, வாக்களுக்கு வேலைப்பாயாக. ஆமீன் ஆமீன்.